ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் பார்த்துருக்கோம். பாக்கி 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை இன்னைக்கு பார்க்கலாம். இந்த 4வது ஸ்லோகத்தில் உத்ருத நக நகபி தனுஜ தனுஜ குலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவதி ரஸ்காரஹா அப்படிங்கிற ஸ்லோகம் சொல்லும்போது, திருஷ்டே பவதி பிரபவதி அப்படிங்கிறதுக்கு, ஹே விஷ்ணு பகவானே உன்னுடைய கட்டாட்சம் கிடைச்சா பவதிரஸ்காரம் தானாக நடக்காதா அப்படின்னு நான் அர்த்தம் சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தபோது திருஷ்டே பவதி அப்படிங்கிறதுக்கு உன்னுடைய தர்சனம் கிடைச்சா அப்படிங்கிறது தான் கிராமட்டிக்கலாக கரெக்ட் மீனிங். பகவானை தர்சனம் பண்ணால் அவருடைய கட்டாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கலாம் அந்த மீனிங். ஆனால் சரியான அர்த்தம் வந்து திருஷ்டே பவதி பிரபவத்தினா உன்னுடைய தர்சனம் கிடைச்சா, பகவானை தர்சனம் பண்ணால் நம்முடைய இந்த சம்சாரம் விலகும் அப்படிங்கிறது அர்த்தம். தெய்வத்தின் குரலை பார்த்தபோது தெரிஞ்சுது, எனக்கு ஒர்க்கிங் நாலேஜ் தான் சம்ஸ்கிருதத்தில்ங்கிறது இதில் தெரியுது. எனக்கான இந்த திருஷ்டே பவதி பிரபவத்திங்கிறது சொன்னோடனே சுவாமிகள் ஒரு ஸ்ரீமத் பாகவதத்துலேருந்து பிஜ்ஜதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி மயி திருஷ்டே அகிலாத்மனி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி சப்தாக ஸ்ரவணே கிருதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி திருஷ்டைவாத்மனி ஈஸ்வரே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 3 இருக்கு. முண்டக உபனிஷத்தில் பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு 4 எனக்கு எழுதிக்கு சொன்னார் ஒரு வாட்டி. எல்லாம் ஒன்று தான் அர்த்தம். அதாவது பித்யதே ஹிருதய கிரந்தி, மனசில் இருக்கிற முடிச்சுகள் எல்லாம் அவிழ்ந்துடும். சித்யந்தே சர்வசம்சயாக, எல்லா சந்தேகங்களும் துண்டு துண்டாயிடும். க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, இந்த உலகத்தில் அவனுடைய காரியங்களெல்லாம் நின்று போயிடும். எப்போ தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படிங்கிறது முண்டக உபனிஷத் வாக்கியம். அதாவது பராவரேனா பரம்பொருள், அதுதான் உலகமாக இருக்குது. அந்த பரம்பொருளை திருஷ்டே தர்சனம் பண்ணா, அந்த பரம்பொருளை உணர்ந்தால் திருஷ்டை வாத்மனி ஈஸ்வரே அப்படின்னு பாகவத ஸ்லோகத்தில், அது வந்து தன்னிடத்தில் ஈஸ்வரனை தர்சனம் பண்ணா. மயி திருஷ்டே அகிலாத்மனி, எங்கும் கிருஷ்ணனை தர்சனம் பண்ணா அப்படின்னு அர்த்தங்கள். இதே ஞானத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம், அதாவது எல்லா விதமான மனசில் இருக்கிற முடிச்சுகளெல்லாம் அவிழ்ந்து எல்லா சந்தேகங்களும் போய் எல்லா காரியங்களும் நிற்கும் அந்த ஞான நிலைமை சப்தாக ஸ்ரவணே கிருதே, பகவானுடைய கதைகளை உத்தம பக்தர்கள்கிட்டேருந்து கேட்டாலே கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த 4 ஸ்லோகங்களை சுவாமிகள் என்னை எழுதி சொன்னார். பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த இடத்துல திருஷ்டேங்கிறதுக்கு தர்ஷனம் பண்ணா அப்படிங்கிற அர்த்தம் எனக்கு காலை முன்ன விழுந்திருக்கு, டக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி இந்த உத்ருத நக நகபிதனுஜ தனுஜ குலா மித்ர மித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி, உன்னுடைய தர்ஷனம் கிடச்சதுன்னா பவதி நக்கிம் பவத்திரஸ்காரா, இந்த சம்சார திரஸ்காரங்கிறது தானாக நடக்காதா அப்படின்னு அந்த 4வது ஸ்லோகம். இன்னைக்கு 5வது ஸ்லோகத்தை பார்ப்போம். மத்ஸ்யாதிபிரவதாரைஹி அவதாரவதாவதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாபபீதோஹம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். மத்ஸ்யாதிபிஹி அவதாரைஹி, 10 அவதாரங்கள், மத்ஸ்ய கூர்ம வராஹ நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி அப்படின்னு 10 அவதாரங்கள் விஷ்ணு பகவான் எடுத்தார். இந்த உத்ருத நகங்கிற போன ஸ்லோகத்தில் மலையை தூக்கினார் அப்படிங்கிறது கோவர்தன கிரிதாரிங்கிறது ஒரு அர்த்தம். கூர்மாவதாரத்துலேயும் அந்த மந்திர மலையத்தினுடைய கூர்மாவதாரமும் ஆமையா அவதாரம் எடுத்து முதுகில் தாங்கினார், அதுவும் உத்ருத நகங்கிறதுக்கு பொருந்தும். இப்படி துஷ்ட சம்ஹாரம் சிஷ்ட சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். அந்த அவதாரங்களை மத்ஸ்யாதிபிஹி அவதாரைஹி, இந்த 10 அவதாரங்கள் மூலமாக அவதாரவதா தாரன்னா மேல இருக்கிறது, அவதாரம்னா மேலேருந்து கீழே இறங்கி வருது. பகவான் மேல ஈஸ்வரனா இருக்கார், அவர் நம்முடைய பூமியில வந்து பலவித நம்ம மாதிரியே நமக்கு புரியக்கூடிய உருவங்களை எடுத்து சகுணமா வரார் இல்லையா, அது அவதாரம். அவதாரவதா இந்த ஸ்டேட் கீழே இறங்கி வந்தவனாக நீங்கள் இருப்பதால் அவதா அப்படின்னு அடுத்த அவதாக்கு நான் காப்பாற்றப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். இப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுத்து மத்ஸ்யாதிபிர் அவதாரைஹி அவதாரவதா வதா சதாவசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ, நீங்கள் வந்து இந்த மாதிரி பல தடவை வந்து காப்பாற்றிருக்கீள், பவதா பரிபால்யா உங்களால் காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய தைன்யத்தை சொல்ல, சரணாகதி பண்ணும்போது இந்த மாதிரி தன்னுடைய தைன்யத்தை குறிப்பிட்டுக்கணும். பரமேஸ்வராங்கிற பரமேஸ்வராங்கிற பதம் பொதுவாக ஈஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு தான் சொல்கிறது, ஆனால் ஆதிசங்கரருக்கு எந்த பாகுபாடுமே கிடையாது, அரியும் சிவனும் ஒன்று. அதனால் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா, பவ தாப பீத்தோகம் சம்சார தாபத்தினால பயந்திருக்கேன் நான். இந்த முமுக்ஷுக்கு மற்ற சாப்பிட்டு தூங்கின்னு இருக்கிறவாளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் சுவாமிகிட்ட வேண்டியனும் கஷ்டம் நிவர்த்தி ஆறுது, அப்படின்னு இருக்கிறவாளுக்கு இந்த சம்சாரம் அவ்வளோ ஒன்றும் பயமாக இருக்காது, நானாக தானே இருக்குது எனக்கு என்ன அப்படின்னு சொல்வா. அந்த பயம் எப்போ வரும்னா முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு தான் இந்த சம்சாரத்தில் எதை கண்டாலும் இதில் இதில் நம்ம மாட்டின்றோமா அப்படின்னு ஒரு முடிச்சு போட்டால் மொத்தமே சிக்காயிடும். ஒரு சம்சாரங்கிற பந்தத்தில் ஒரு கல்யாணம்னா உடனே அடுத்த வீடு குழந்தைகள் அப்படின்னு வண்டி வாங்கணும் இப்படி அந்த முடிச்சு சிக்கலாக இருக்குது இல்லையா, அதில் அதுக்கு அவள் பயப்படுவா. அதனால தான் ஒவ்வொரு காரியத்தை ஆரம்பித்தாலும் இது இன்னும் சிக்கலாகுமேங்கிற பயம் இருக்கும். இந்த சம்சார பயத்திலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும், நான் காப்பாற்றப்பட வேண்டியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒரு அத்வைத ஆச்சாரியால் பேசுவாரா அப்படின்னு நமக்கு தோன்றுறது. அந்த உயர்ந்த ஞானிகள் எப்பவுமே இந்த அம்பாவோட மாயையை மறுக்கிறதே இல்லை. அவ அந்த பக்கம் போய் நிர்விகல் சமாதியில் இருக்க முடியும், இந்த பக்கம் வந்து அம்பாவை நமஸ்காரம் பண்ணவும் முடியும், அந்த மாயையை ரசிக்கவும் முடியும் அவளால். இதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சரித்திரத்தில் தோத்தாபுரின்னு ஒரு சன்னியாசி, அவர் 700 சன்னியாசிகளுக்கு தலைவராக ஒரு மடாதிபதியாக இருக்கார், பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி பழக்கம். அதனால் அவர் அந்த வேதாந்த விசாரம் பண்ணி நிர்விகல்ப சமாதி அடைஞ்சு ஒரு சிம்மம் போல ஒரு கௌபீனத்தை கட்டிட்டு அங்கங்கே 3 நாளுக்கு மேலே ஒருத்தர் இருக்க மாட்டார், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தட்சிணேஸ்வரத்துக்கு வரார், ராமகிருஷ்ணரை பார்க்குறார். இவர் இந்த சந்நியாசத்துக்கு யோக்கியத்தை உள்ளவர்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றார், நான் உங்களுக்கு சந்நியாசம் தரேன், இந்த வேதாந்த மார்க்கத்தில் பகவான் உங்களுக்கு உணர வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் ராமகிருஷ்ணருக்கு சந்தோஷம். அவர் சொல்றார், எங்கள் அம்மா இருக்கா, அதனால் எங்கள் அம்மா சன்னியாசம் எடுத்துனா கஷ்டப்படுவா, ரகசியமாக பண்ணலான்னு சொல்லி ரகசியமாக ஒரு இடத்துல போய் இவருக்கு சன்னியாசம் கொடுக்குறார். விரஜாகமும் பண்ணுறார், குடுமையெல்லாம் எடுத்துட்டு காவி கட்டிட்டு உட்காந்துருக்கார். அவர் அந்த மகாமந்திரங்களை உபதேசம் பண்ணி அந்த ஞானத்தை எப்படி அந்த ஆன்ம விசாரம் பண்ணுன்னு சொல்லும்போது ராமகிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் உலகத்துலேருந்து மனசு எடுத்துன்னு எடுத்துட்டேன், காளி தேவியிலேருந்து என் மனசு எடுக்க முடியலன்னு அந்த தோத்தாபுரி நெத்தி போட்டில் ஒரு கல்லால் குத்தி இங்கே மனசவை அப்படின்னு சொல்றார். அப்போ அவருக்கு சமாதி கூட்டிகிட்டு 3 நாள் 4 நாள் ராமகிருஷ்ணர் சமாதியிலே இருக்கார். இந்த தோத்தாபுரிக்கு அப்படி ஆச்சரியம், எத்தனை வருஷங்கள் 40 வருஷங்கள் நான் வந்து முயற்சி பண்ணி கிடைச்ச அந்த நிர்விகல்ப சமாதி ஒரே நாளில் ஒருத்தர் கிடைக்குமா அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம். அந்த ராமகிருஷ்ணர் கூடயே ஒரு 11 மாதங்கள் இருக்கார், எங்கேயும் தங்காத அந்த தோத்தாபுரி பரிவராஜக சன்னியாசி இவரோட சங்கத்தை விரும்பி இவரோட இருக்கார். ஆனால் இவர் தினமும் இந்த அந்த நிர்விகல்ப சமாதியிலேருந்து அவர் முயற்சி பண்ணி அவரை வெளில கொண்டு வந்துடுவா ராமகிருஷ்ணரை. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணர் திரும்பியும் தன்னுடைய அவருக்கு எங்கும் காலியாக பார்க்க ஆரம்பிச்சிடுறார். அதுக்கப்புறம் அந்த இந்த பிரபஞ்சமே காளியினுடைய ஒரு விளையாட்டு லீலை அப்படிங்கிற மாதிரி பார்த்து இன்னும் ஒரு கம்பாள்கிட்ட பக்தி வந்துடுது, தினமும் தன்னுடைய பூஜைகளை பண்ணுறார். இது இந்த தோத்தாபுரிக்கு வேடிக்கையாக இருக்கு, இவ்வளவு பெரிய ஞானினி நீ போய் வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறதும் ஸ்தோத்திரம் பாடுறதும் பஜனை பண்ணுறதும் அம்மா அம்மாங்கிறதும் எல்லாம் வேடிக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஏன்னா அவர் அந்த மாதிரி அந்த ஆசாபாசங்களையும் காமக்ரோதங்களையெல்லாம் ஜெயிச்ச நிலைமையில் இருக்கார். அவருக்கு ஜனங்களுடைய நிலைமை அந்த தோத்தாபுரிக்கு புரியல. அதுக்கு அம்பாள் ஒரு விளையாட்டு பண்ணுறார். ஒரு நாளைக்கு அந்த தோத்தாபுரி நெருப்பு மூட்டி வச்சு அது முன்னாடி உட்காந்துட்டு அவர் தியானம் பண்ணுவார். அந்த நெருப்பில் யாரோ ஒருத்தன் வந்து அவனுடைய இதை பற்ற வச்சுக்கிறான் புகைய. உடனே அவர் கோவம் வருது, போப்போ அப்படிங்கிறார். அப்போ ராமகிருஷ்ணர், என்ன சுவாமி இவ்வளோ ஞானம் இருந்து இந்த நெருப்பு உங்கள் நெருப்புன்னு கோவம் வருதே அப்படிங்கிறார். உடனே அவருக்கு தோத்தாபுரி வெக்கமாக வருது. அடுத்தது தோத்தாபுரிக்கு கடுமையான வயத்த வலி வருது. அவருக்கு பேதியாகிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோத்தாபுரி என்ன பண்ணுறார், இது உடம்பு மாய், இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கங்கையில் போய் உடம்ப விட போகிறேன் அப்படின்னு கங்கைக்குள்ளே போகிறார். கங்கை நகர்ந்துட்டே இருக்கு. அவருக்கு கங்கையில் முழுகி உயிரை விட முடியல. அப்போ அப்படி நிமிந்து பார்க்குறாரு, எங்கும் அவருக்கு காளி தர்சனம் கிடைக்கிது. உடனே அவர் வந்து ராமகிருஷ்ணத்தை, உன்னுடைய காளியை நான் தர்சனம் பண்ணேன், நீ சொன்ன எனக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு கத்துண்டு அவர் அப்புறம் கிளம்பி போகிறார். அந்த மாதிரி ஞானிகள் இந்த விவகார உலகத்தில் ஈஸ்வரனுடைய லீலையை மறுக்க மாட்டான். இதே மாதிரி ரிப்பு கீதை அப்படின்னு ஒன்று பிக்ஷு சாஸ்திரிகள்னு ஒருத்தர் தமிழில் தமிழில் எழுதியிருக்கார். அதை தமிழில் சம்ஸ்கிருதத்துலேருந்து தமிழில் எழுதியிருக்கார். அதை ரமண பகவான் முதல்ல விருப்பாட்சி கோயிலில் ஸ்கந்தாசிரமத்தில் இருந்தது. அது அடிக்கடி அந்த ரிப்பு கீதை தான் நிறைய பாராயணம் பண்ணுவார், நிறைய பாராயணம் பண்ண சொல்வார். விதந்துவாய் சமைக்கிறதுக்கு வந்த மாமிட்டெல்லாம் கூட இதை படிங்கிறார். அவன் எனக்கு என்ன புரியும் சுவாமின்னா, இல்லை நீ பாராயணமாக பண்ணு அப்படின்னு அந்த ரிப்பு கீதையை ரொம்ப நிறைய எல்லாரையும் படிக்க சொல்லியிருக்கார் பகவான். அந்த ரிப்பு கீதையை தமிழில் எழுதின பிக்ஷு சாஸ்திரிகள் முதல்ல வந்து ஒரு பிள்ளையாருக்கோ சுவாமிக்கோ எந்த ஸ்லோகமும் வணக்கம்லாம் போடாமல் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறார். அவர் சொல்கிறார், இதெல்லாம் ஈஸ்வரன்லாம் வந்து வெறுமாய், அதுக்கு ஒன்றும் இடமே கிடையாது ஞானத்தில் அப்படின்னு, அது முயல் கொம்பு மாதிரி அது பொய் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அவருக்கு கண்ணு போய்டுறது. அப்புறம் நடராஜ சுவாமி அவருடைய கனவில் வந்து, நீ என்ன பிள்ளையார வணங்காமல் என்ன பாடாமல் நீ எழுதுவியோ அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் மன்னிப்பு கேட்குறார். இந்த ரிப்பு கீதையில், தமிழ் ரிப்பு கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்தோட முடிவிலையும் என்ன பாடணும், ஆரம்பத்தில் பிள்ளையார பாடணும் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் பாடி அதை நடராஜர் சந்நிதியில் போய் அரங்கேற்றம் பண்ணுறார். அதை ஒப்பிக்கிறார். ஒப்பிச்சோடனே அவருக்கு கண்ணு வருது. இப்படி ஒரு கதை இருக்குது. நம்முடைய சிவன் சார் பசி தாகத்தை தாண்டி 40 வருஷம் இருந்தார். ஆனால் பெரியவா சொல்லி அந்த கும்பகோணம் மடத்தில் இருந்துட்டு அந்த லைப்ரரியை பார்த்துண்டு அப்புறம் திருவெங்காட்டில் பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானத்தில் இருந்துட்டு அங்கே நந்தவனம் பண்ணி அதெல்லாம் பண்ணணுங்கிற நிலைமையில் இல்லை. அவர் வந்து அப்பா அம்மா சாதமும் கூட பண்ணுவார். அப்படி அவர் வந்து இந்த பித்திருக்காரியங்கள் அந்த தெய்வத்தெல்லாம் நம்ம ஜாஸ்தி திரஸ்கரித்து பேசுகிற அளவுக்கு யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கையில் அன்னம் வாங்கி சாப்பிட போகிறோங்கிற வரைக்கும் அந்த அம்பாவுடைய லீலையை கொண்டாடிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் அவர் அந்த புஸ்தகத்தில் எத்தனை மகான்களுடைய சரித்திரத்தை எவ்வளோ அழகாக பேசியிருக்கார். எத்தனை தெய்வங்களை பற்றி உலகம் முழுக்க இருக்கிற தையானா தேவியிலேருந்து இங்கே நம்முடைய மதுரை மீனாட்சி வரைக்கும் எல்லாரையும் கொண்டாடி எழுதியிருக்கார் இல்லையா. அந்த மாதிரி 18 புஸ்தகங்கள் 500 பக்கம் ஒன்று அவ்வளோ இருக்கிற நாளெல்லாம் அந்த பகவானுடைய பேச்சு பேசணும்னு பசிதாகத்தை திறந்த ஒரு திருவை பேசினார்னா அதோட இடம் இருக்குன்னு சொல்கிறேன் நான். அந்த ஈஸ்வரனுடைய இடம், இந்த பகவானுடைய அம்பாவுடைய லீலைக்கு எல்லா மகான்களும் அதுக்கு வணக்கம் தெரிவித்து அதுக்கு கட்டுப்பட்டு இருந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லணும்னு தோணித்து. இப்போ அந்த மாதிரி இவர் வந்து பவதாப பீதோகம், நான் பயப்படுறேன், என்னை காப்பாற்று, மத்ஸ்யாதிபீர் அவதாரைகி, நீ அவதாரங்கள் எடுத்து எப்படி காப்பாத்தினியோ அந்த மாதிரி என்னை காப்பாத்துங்கிற. அடுத்த ஸ்லோகம், தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்தா பவஜலதி மதன மந்தர பரமம் தரம் அபனயத்துவம் மே. நிறைய இந்த அப்படிங்கிற அந்த மோனை வர்றதுனால ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஸ்லோகம். தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்தா தாமோதரா அப்படிங்கிற நாமம் எல்லாம் நாமாவளி. தாமோதராங்கிறது தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. கிருஷ்ணனுடைய தொப்பையும் உரலையும் சேர்த்து யசோதா அம்மா கட்டுறா, திருடி வெண்ணெய் திருடிட்டே இருக்கான்னு சொல்லி உரலில் கட்டி போடுறதுக்காக ஒரு கயிறு எடுத்து கட்டிட்டு வரா. சுற்றி வந்து பார்த்தா கட்ட முடியல, ஒரு கொஞ்சம் குறையிறது. திரு இன்னொரு கயிறை சேர்த்து அதோட சேர்த்து கட்டி திரும்பியும் ஒரு சுற்றுறா, அது திரும்பியும் கட்ட முடியல. அவன் விளையாட்டு பண்ணுறார், அப்புறம் சுவாமியும் கட்டுப்படுறார். அதனால் அந்த பரம்பொருள் அன்புக்கு கட்டுப்படும். அந்த நிர்குண சுரூபம் சகுணமாக ஒரு குழந்தையாகவும் ஆகும். ஜெகதோத்தாரண அடிசிதலை யசோதா அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த பகவானுடைய கருணையை காமிக்கிற மாதிரி ஒரு நாமாவளி தாமோதரா. குணமந்திர குணக்கடல், குணங்களின் ஆலயம் அப்படின்னு சொல்றார். குணமந்திரம் திரும்பவும் குணங்கள் சுவாமிக்கு உண்டானா, இப்போ வானவில்ல ஏழு கலர் இருக்கு, அந்த ஏழு கலருக்கும் பேசிஸ் வெள்ளதானே, வெள்ளங்கிறது கலரே கிடையாது. அது மாதிரி நிர்குணம் தான் அந்த பலவிதமான குணங்களா இருக்கு, குணமந்திரமா இருக்கு. அந்த பகவானுக்கு ரூபமும் குணமும் எல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு ராமாயணம் பாகவதம்னு சொல்லி அதை விஸ்தாரமா படிச்சு நம்மளுடைய இந்த பூமியில காலத்துல வந்து நல்ல பொழுதா போக்க முடியுது இல்லையா. அதனால குணமந்திரம் கடவுள், தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்தா. அந்த பகவானுடைய அவதாரமாக வரக்கூடிய சுவாமியெல்லாம் ராமரும் கிருஷ்ணரும் அந்த முகத்தில் அந்த சுவாமி தெரிவார். அதனால் சுந்தர வதனாரவிந்தம், அழகான தாமரை போன்ற அந்த முகம், கோவிந்தா அப்படின்னு அந்த இந்திரன் பட்டாபிஷேகம் பண்ணும்போது கோவிந்த நாமத்தை சொல்கிறான். கோவிந்தன்னா இந்திரியங்களை ஆள்பவன் ஒரு அர்த்தம், பசுக்களை ஆள்பவன் அர்த்தம். அப்படி எல்லா ஜீவர்களும் எந்த இடத்துல போய் சேருமோ, எது தொடர்ந்து போயிட்டே இருக்குமோ, நாராயணஹா நாராயணமயனஹாங்கிற மாதிரி இந்த கோவிந்த பதத்துக்கு பசுபதிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஈசன் அந்த விஷ்ணு பகவான், அந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறது இந்த கோவிந்த நாமம். கோவிந்த நாமத்துக்கு பெரிவா 25 பக்கம் 30 பக்கம் ஆசாசியா பேசியிருக்கா. அச்சுதானந்த கோவிந்தா, அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹா, அதுலேயும் கோவிந்தா வருது. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா அப்படின்னு அந்த 12 துவாதச நாமாலையும் கோவிந்தா வருது. இந்த கோவிந்த நாமம் நம்முடைய ஆச்சாரியாளுக்கு ரொம்ப இஷ்டமான நாமம். ஏன்னா அவருடைய குருநாதர் கோவிந்த பகவத் பாதர், அதனால கோவிந்த நாமத்தில் ஒரு பிரியம். மேலும் இந்த அதனால்தான் அவர் வந்து பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் அப்படின்னு கோவிந்தனை பஜனை பண்ணுங்க, சம்சாரத்திலிருந்து மீளறதுக்கு அதுதான் வழி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த குழந்தையா இருக்கிற ஆச்சாரியாள் பஜ கோவிந்தம்னு சொன்னார். நம்முடைய திருஞான சம்பந்தர் அரண்நாமம் சூழ்கவே வையகம் துயர் தீர்கவே அப்படின்னு சொன்னார். இந்த ரெண்டு குழந்தைகளுடைய அந்த ஆர்டர், அதனால்தான் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா அப்படின்னு ஹரஹர நாமத்தை சொன்னாலே எல்லா ஜனங்களும் மனசடங்கி அந்த உபன்யாசத்தில் மனசை கொடுக்குறா, அல்லது பஜனையில் அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு அந்த கோவிந்த நாமத்துக்கும் அந்த ஹரநாமத்துக்கும் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஹரோஹரா அருணாச்சலேஸ்வரனுக்கு அரோஹரா அப்படின்னு அந்த தீபத்தின் போது சொல்வா. அதே மாதிரி லட்சக்கணக்கான ஜனங்கள் திருப்பதியில் மலையேறும்போது கோவிந்தா 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 அப்படின்னு கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு ஏறுவா அப்படின்னு பெரியவா அப்படி அனுபவிக்கிறா. அந்த கோவிந்த நாமத்தில் அவ்வளவு பெரியவாளுக்கு அந்த சந்தோஷம். அப்படி திருப்பாவையிலையும் கடைசி வங்கக்கடல் கடைந்தக்கு முன்னாடி இருக்கிற 3 பாட்டில் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்றா. அடுத்தது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்றா. சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரேடியே போற்றும் பொருட்களாய் பெற்றம்மை துணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறிகொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆற்றைவோம் மற்றினங் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி அந்த சரணாகதி பண்ணுறா. எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆற்றைவோம், மற்றினங் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாயின்னு வேண்டிக்கிறா அப்படின்னு அந்த கோவிந்த நாமத்துக்கு பெரிவா இவ்வளவு சொல்லியிருக்கா. தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்தா பவஜலதி மதன மந்தர. இந்த சம்சார கடலை கடக்கிற ஒரு மத்து அப்படின்னு சொல்றார் பரம பகவான். இந்த சம்சார கடலை நம்ம இருக்கோம், ஒரு கடலை கடைஞ்சா அதுலேருந்து முதல்ல ஆழ்கால விஷம் வருது, அப்புறம் அமிர்தம் வருது. அந்த மாதிரி நமக்கு நம்ம லைஃப்ல ஏற்படுற அனுபவங்கள் எல்லாம் முதல்ல கோபதாபங்கள் கசப்பு எல்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் எடுத்துட்டு அப்புறம் அந்த அமிர்தமயமான வெண்ணையா பகவான் நமக்கு கிடைப்பார் அப்படிங்கிறதால பவஜலதி மதன மந்தர பரமம் தரம் அபனயத்துவமே, என்னுடைய பெரியதொரு பயமான இந்த சம்சார பயத்தை போக்கு அப்படின்னு இந்த மாயை கொண்டு நம்மளை மயக்கிறவனும் பகவான் தான், இதுலேருந்து விடுவிக்க போகிறதும் அந்த பகவான் தான். அதனால் அந்த பகவான்கிட்டே வேண்டிக்கிற பரமம் தரம் அபனயத்துவமே அப்படின்னு இந்த ஆறாவது ஸ்லோகம். இந்த ஆறு ஸ்லோகங்களும் ஷட்பதி, ஆறு பதங்கள். இந்த ஏழாவது ஸ்லோகம் நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ இதி ஷட்பதி மதியே வதன சரோஜே சதா வசது. நாராயணா, நாராயண நாமத்துக்கு ஆர்த்தா விஷன்னா சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்காக சுகினோ பவந்து அப்படின்னு இந்த உலகத்தில் நிச்சயமா நாராயண நாமத்தை ஜபிச்சா எல்லா விதமான வியாதிகள் போகும், எல்லா விதமான விமுக்த துக்காக எல்லா துக்கத்திலிருந்தும் விடுபட்டு சுகினோ பவந்து சுகத்தை அடைவார்கள். முக்கியமா இந்த மலையாள தேசத்துல எங்கும் நாராயண நாமம், இந்த குருவாயூர்ல விசேஷமா நாராயண நாமம் ஜபிச்சுட்டே இருப்பா. காத்தால இந்த ராத்திரி ஒரு இடத்துல நாராயணம் ஜபிச்சுட்டே இருப்பா, வரவாழ்லாம் ஒரு இடத்துல உட்காந்து நாராயண நாமம் ஜபிச்சுட்டு போவா. நாராயண நாமத்துக்கு அவ்வளவு மகிமை. சுவாமிகள் காத்தால் ஆறுலேருந்து சாயங்காலம் ஆறு வரைக்கும் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் நேரமாக அகண்டமாக காத்தாலேருந்து சாயங்காலத்துக்குள்ள நாராயண நாம ஜபம் பண்ணுங்கன்னு சொல்வார். அப்படி பண்ணி எவ்வளோ குடும்பம் க்ஷேமமாக இருக்கு. அந்த மாதிரி நாராயண நாமத்தை நாராயணா கருணாமயா, அந்த பகவானுடைய குணங்களில் அந்த கருணைங்கிறது தான் நமக்கு வழிகாட்டப்படுது. கருணாமய கருணைமயமானவனே சரணம் கரவாணி தாவகௌ சரணம், உன்னுடைய இரு திருவடிகளில் நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்றார். இந்த சரணாகதி தத்துவம் ரொம்ப அழகா சொல்றார் பெரிவா. இந்த இடத்துல வைஷ்ணவாளுக்கு சரணாகதி ரொம்ப முக்கியம். அவள் துவயம்னு ஒரு மந்திரம் வச்சிருப்பா, இந்த ஆறு வரி அந்த ஆறு வார்த்தைகளை சொல்ற மாதிரி தான் அந்த துவய மந்திரம் இருக்கும். விபீஷண சரணாகதி அப்படி அந்த சரணாகதி தத்துவத்தை பெரிவா ரொம்ப விஸ்தாரமாக சொல்றா. நமக்கு தெரிஞ்சது இந்த ராமாயணம் படிக்கிறதுனால சக்ருதேவ பிரபன்னாயா தவாஸ்மி தீச்சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத்து விரதம் மமா. சக்ருதேவ ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணி ராமா என காப்பாத்துன்னு சொன்னா அவனை எல்லா காலத்திலும் எல்லா கோணத்திலும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு ராமர் சொல்கிறார் விபீஷண சரணாகத்தின் போது. மற்றவாள்லாம் சேர்த்துக்க வேண்டாம் சொல்லும்போது இல்லை, வந்து நமஸ்காரம் பண்ணால் அவன் நல்லவனோ கெட்டவனோ ராவணனாக இருந்தாலும் நான் வந்து சரணாகதி பண்ணால் அவனுக்கு அபயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் வான்னு சொல்கிறார். வந்தவுடனே அந்த விபீஷணனுக்கு இப்போவே இந்த சமுத்திர ஜலத்தை கொண்டு இங்கேயே இவனுக்கு லங்கைக்கு ராஜாவை பட்டாபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்படி அந்த ராமருடைய கருணை. ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம் அப்படின்னு நம்ம ராமனை நமஸ்காரம் பண்ணா எல்லா சம்பத்துகளையும் கொடுப்பார், எல்லா ஆபத்துகளையும் போக்குவார். அந்த சரணாகதி தத்துவத்தை இந்த ஆறு பதங்கள்ல நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணோ அப்படின்னு ஆறு பதங்கள். இதுக்கு முன்னாடி ஆறு ஸ்லோகங்கள் இருக்கு, ஸ்லோகத்துக்கும் பதம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால இந்த ஆறு ஸ்லோகங்கள் அல்லது இந்த ஆறு பதங்கள் நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணோ, இந்த ஆறு பதங்களை சொல்லிகிட்டே இருந்தா அந்த மேல ஆறு ஸ்லோகங்கள்ல இவர் வேண்டின அந்த முமுக்ஷுவானவன் என்ன வேண்டானோ அந்த சம்சார பயத்திலிருந்து தன்னை விடுவிச்சு பகவான்கிட்ட சேர்த்துக்கணுங்கிற அந்த பிரார்த்தனை இந்த ஆறு பதங்களை சொல்லிகிட்டே இருந்தா கிடைக்கும் அப்படின்னு பெரிவா சொல்றா. அதைத்தான் கடைசி வரியில சொல்றார். இதி ஷட்பதி மதியே, இந்த ஆறு பதங்களும் மதியே என்னுடைய, மமன என்னுடன், மதியேனா எனக்கு என்னுடையான இந்த நாக்கில், எந்த நாக்குக்கு நான் ஜிலேபியும் அல்வாவும் கொடுத்து கேட்டபோதெல்லாம் அதுக்கு இவ்வளவு செல்லம் கொடுத்துருக்கேனோ அந்த நாக்கே என் நாக்கே அப்படின்னு கே வேண்டிக்க உன்ட்ட ஒரு ஆப்ளிகேஷன் அப்படிங்கிற சுவாமி. நான் ஒரு ஒரு சின்ன வேண்டுதல் இந்த நாமத்தை மட்டும் சொல்லிட்டாரு. நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணோ என்ற இந்த ஆறு பதங்கள் மதியே வதன சரோஜே, என்னுடைய முகமாகிய சதா வசத்து. இந்த ஷட்பதிங்கிறதுக்கு முதலே பார்த்தோம், மனசுக்கு ஷட்பதின்னு ஒரு பேரு, வண்டுக்கு ஷட்பதின்னு பேரு. என்னுடைய முகமாகிய தாமரையில் இந்த ஆறு பதங்களும் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். மனமாகிய வண்டு பகவானுடைய பாதத்தில் ரமிக்கட்டும் அப்படின்னு சுப்பிரமணிய புஜங்கத்துல வருது. ரணத்தம் சகே மஞ்சுளேத்யந்த ஷோணே மனோஹாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தஹா சதா மோதத்தாம் ஸ்கந்தத்தே பாத பத்மே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி மூக்கபஞ்சத்திலையும் அந்த ஒரு மூக்கபஞ்சி ஸ்லோகம் சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம். சுராகே ராக்கேந்து பிரதிநிதி முகே பர்வத சுதே சிராலப்யே பக்தியா சமதன ஜனானாம் பரிஷதா மனோபிருங்கோ மத்கஹா பதகமல யுக்மே ஜனனிதே பிரகாமம் காமாட்சி திரிபுரஹர வாமாட்சி ரமதாம் மனோபிருங்கோ மத்கஹா. என் மனமாகிய வண்டு பதகமல யுக்மே ஜனனிதே, அம்மா உன்னுடைய இரண்டு பாதத்தாமரைகளில் பிரகாமம் அளவு கடந்து எப்போ அங்கே ரமிச்சுண்டு அங்கே இருக்கட்டும். பிரகாமம் காமாட்சி திரிபுரஹர வாமாட்சி ரமதாம், அங்கேயே ரமிச்சுருக்கட்டும். ஏன்னா இந்த பாதத்தாமரை சமதனஜனானாம் பரிஷதா சந்நியாசிகள் கூட்டம் கூட சிரால் லப்யே, அவ ரொம்ப சிரமப்பட்டு தான் இது தெரிஞ்சுக்கிறா. அந்த பாதத்தை நான் பார்த்துட்டேன், இந்த தாமரையில் என் மனம் இடையறாது ரமிக்கட்டும் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம். அந்த மாதிரி இந்த இதில் வதன சரோஜே, ஹிருதய சரோஜேன்னு சொன்னால் கூட ஸ்லோகம் ஓட்டும், ஆனால் வதன சரோஜேன்னு சொல்கிறார். ஏன்னா நாக்கு நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் போகிறோம், இந்த நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவக சரணம் இல்லை, ஒரு ரெண்டு நிமிஷம் கிடைச்சா இந்த முழுக்க ஏழு ஸ்லோகத்தையுமே, முதல்ல இருக்கிற ஆறு பதங்கள் அப்புறம் இந்த ஆறு பதங்கள், இதை சொல்லிகிட்டே இருந்தால் எல்லா விதமான சம்சார பயங்களும் போய் நமக்கு பகவானுடைய பாதம். நான் ஏன் அந்த மாதிரி அந்த திருஷ்டே பவதி பிரபவதிங்கிறதுக்கு பகவானுடைய கட்டாட்சம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இந்த மூக்க பஞ்சசக்தியோட அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. மூக்க பஞ்சசக்தியில் அம்பாளை தெரிஞ்சுக்கிறது ஆர்யா சதகம், அம்பாளுடைய பாதத்தில் சரணாகதி பண்ணுறது பாதாரவிந்த சதகம், மூணாவது ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் பண்ணால் கட்டாட்சம் கிடைக்கும், அம்பாளுடைய கட்டாட்சம் கிடைச்சுன்னா ஆசாபாசங்கள் போய் ஞானமாகிய மந்தஸ்மிதம் உதிக்கும் அப்படிங்கிற அந்த நிர்வாகம் இருக்குது. அதையே நான் நினச்சிட்டே இருக்கிறதுனால இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் விஷ்ணு பகவானுடைய பாத தர்சனம், மூணுல ஸ்தோத்திரம், அதனால திருஷ்டே பவதி, நாலாவது ஸ்லோகம் வந்து திருஷ்டே பவத்தினோடனே அவருடைய திருஷ்டி அவருடைய கட்டாட்சம்னு சொல்லிட்டேன், அவருடைய தர்சனம்னு பெரிவா அர்த்தம் சொல்லியிருக்கா. அப்படி அந்த சுவாமி தர்சனம் கிடச்சி எல்லா பயங்களும் போய் இடையராது நாமத்தை சொல்லிட்டு இருக்கிற, அதுக்கு மேலே தனியாக மோட்சம்னு ஒன்று கிடையாது, அது இருந்தால் அது பகவான் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும், நம்ப விடாமல் இந்த நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கிற அதில் ருச்சி வர அந்த நிலைமையை, எல்லாத்த காட்டிலையும் அதில் அதிகமான ருச்சி ஏற்படக்கூடிய அந்த நிலைமையை பிரார்த்திப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.